அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம். வழிபாட்டின் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 45 வசனங்கள் 1-4 முதல் 6 முடிய. சைரசுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார், பிற இனத்தாரை அவர் முன் அடிபணியச் செய்வார், அரசர்களை அவர் முன் ஆற்றல் இழக்கச் செய்வார், கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறந்திருக்கச் செய்வார், அவரது வலக்கையை உறுதியாக பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே, என் ஊழியன் யாக்கோபை முன்னிட்டும் நான் தேர்ந்து கொண்ட இஸ்ராயல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன், நானே ஆண்டவர், வேறு எவருமில்லை, என்னையன்றி வேறு கடவுள் இல்லை, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன், கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன், நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 95.
வழிபாட்டின் இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் தெசலோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 1-5 முடிய. தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கியிருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல் அளவிலின்றி தூய ஆவிதரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வழிபாட்டின் நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 வசனங்கள் 15-21 முடிய. பின்பு பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர். ஆழ்பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவிடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள், சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனி இதயங்களே, இன்றைய நற்செய்தியை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு திரைப்பட வசனம் ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. யாரை கேட்கின்றாய் வரி, எதற்கு கொடுக்க வேண்டும் வரி? நீ என்னுடன் நாற்று நட்டாயா, களை வரித்தாயா, ஏற்றமறைத்தாயா, அல்லது எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானங்கட்டவனே, உனக்கேன் வரி? இது நம் தமிழ் மண்ணில் மூலை முடுக்கெல்லாம் மக்கள் காதுகளில் ஒலித்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரவசனம். ஆம், வரி செலுத்த வேண்டுமா வேண்டாமா, இதுதான் இன்றைய கேள்வி. நாட்டின் குடிமகனாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு. அது அந்நாட்டுக்கு வரி செலுத்துவது. வரி செலுத்துவது என்பது நாட்டின் நலன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இது ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகின்ற ஒரு நடைமுறை வழக்கம். ஆனால் இன்று நம் இந்திய தாய் திருநாட்டிலே எத்தனையோ பண முதலைகள், நடிகர்கள், அரசியல்வாதிகள் மக்களின் வரிப்பணத்தை ஏப்பம் விட்டுக் கொண்டு தாங்கள் செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாமல் அரசாங்கத்தையும் மக்களையும் ஏமாற்றி வருகின்றனர். எனவேதான் எங்கு பார்த்தாலும் வருமான வரி ரெய்டு என்று அதிகாரிகள் சோதனை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நற்செய்தியிலும் வரியை பற்றித்தான் பார்க்கின்றோம். இயேசுவுக்கும் பரிசேயருக்கும் வாக்குவாதம் நடைபெறுவதை வாசிக்கின்றோம். இயேசு ஒரு யூதர். ஆனால் பாலஸ்தீனம் அப்போது ரோமை ஆட்சியின் கீழ் இருந்ததால் ஒவ்வொரு குடிமகனும் சீசருக்கு வரி செலுத்த வேண்டும். இதுதான் அன்றைய அரசியல் சூழல். வரி வசூலிக்க ஆயக்காரர்களும் வரி தண்டுபவரும் நியமிக்கப்பட்டார்கள். இவர்கள் மக்களிடம் 3 அல்லது 4 மடங்காக வரி வசூலித்து தங்களுக்கு கொஞ்சம் வைத்துக் கொண்டு அரசுக்கு மீதியை செலுத்தி வந்தார்கள். இதனால் மக்களுக்கு ரோமை ஆட்சியின் மீதும் வரி வசூலிப்பவர் மீதும் கடும் கோபமும் வெறுப்பும் உண்டாயின. எனவே இந்த வரி தண்டுபவர்களும் ஆயக்காரர்களும் பாவிகள் என்று மக்களால் அழைக்கப்பட்டு சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் சூழ்ச்சி மனம் கொண்ட பரிசேயர் இயேசுவை சிக்கலில் மாட்டிவிட நினைத்து சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டனர். இயேசு வரி செலுத்த வேண்டும் என்றால் மக்கள் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். செலுத்த வேண்டாம் என்றால் சீசருக்கு எதிராக கலகம் விளைவிக்கிறார் என்று குற்றம் சுமத்தலாம் என்று உள்நோக்கம் கொண்டிருந்தனர். இவர்களின் கபட நாடகத்தை அறிந்த இயேசு இறை தூண்டுதல் பெற்றவராக சாதுரியமாக அறிவு கூர்மையோடு அவர்களுக்கு பதிலளித்தார். சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். இங்கு வரலாற்று உண்மை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பாலஸ்தீன நாட்டிலே 2 வகை நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தன. ஒன்று சீசர் உருவம் பொறித்த நாணயம். இது மக்களின் அன்றாட புழக்கத்திற்கும் வரி செலுத்தவும் பொருட்களை வாங்கவும் பயன்படுத்தப்பட்டது. இது கலப்படமான லோகத்தால் ஆனது. 2வது செக்கல் நாணயம். இது சுத்தமான லோகத்தினால் ஆனது. ஏறக்குறைய சுத்தமான தங்கத்தை போன்றது. கலப்படமில்லாத இந்த செக்கல் நாணயம்தான் கடவுளுக்கு காணிக்கையாக பயன்படுத்தப்பட்டது. எனவே மக்கள் தங்கள் புழக்கத்தில் உள்ள உருவம் பொறித்த நாணயத்தை நேரடியாக கோவிலில் காணிக்கையாக செலுத்த முடியாத காரணத்தால் அவர்கள் கோவில் முகப்பில் உள்ள நாணயம் மாற்றுவோரிடம் அதிக நாணயத்தை கொடுத்து செக்கல் நாணயம் வாங்கி கோவிலுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். இதை நன்கு அறிந்த இயேசு சீசருக்குரிய நாணயத்தை சீசருக்கும் கடவுளுக்குரிய நாணயத்தை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். இதை கேட்டு சதிகார பரிசெய்ய கூட்டத்தார் வாயடைத்து நின்றனர். இதையே நம் விசுவாச ஒளியில் சிந்திக்கின்றபோது நாம் இறைவனால் படைக்கப்பட்ட மக்கள். அதே வேளையில் நாம் ஒரு நாட்டின் குடிமக்கள். எனவே இறையாட்சியின் மக்கள் என்ற முறையில் இறைவன் நமக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக நம்முடைய நல்ல செயல்கள், விளைச்சலின் பொருட்கள், உழைப்பின் பலனை காணிக்கையாக தர வேண்டும். அதே சமயம் நாட்டின் நலனுக்காக நம்முடைய பங்காக வரி செலுத்த வேண்டும். இவை இரண்டுமே நமது தலையாய கடமை. இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே கடவுளுக்கு செலுத்த வேண்டிய மகிமையும் நாட்டுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் ஆகும். ஒருமுறை மகாத்மா காந்தியின் பக்தர் ஒருவர் இயேசுவின் படத்தை ஒரு கையிலும் மகாத்மா காந்தியின் படத்தை இன்னொரு கையிலும் வைத்துக் கொண்டு அதை ரசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இரண்டு படத்திற்கும் எப்படி மரியாதை செலுத்துவீர் என்று. அப்போது அந்த நலம் விரும்பி சொன்னார், இயேசுவுக்கு என்னுடைய ஆராதனை, மகாத்மாவிற்கு என்னுடைய வணக்கம். ஆம், கடவுளுக்குரியதை அவருக்குகந்த முறையில் சிறப்பையும், நாட்டுக்குரியதை அதற்கேற்ற முறையில் மரியாதையையும் செலுத்துவோம். இதுவே நமது கடமை.
அம்மையப்பனே இறைவா, இதோ இந்த உலகை இலவசமாக படைத்து எங்கள் அனைவரையும் பராமரித்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நாங்கள் கேட்காமலேயே தருகின்ற தாயான இறைவா, இதோ நீர் அற்புதமாக தந்த, இலவசமாக தந்த இந்த வாழ்க்கைக்காக என்ன தர வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். இதோ ஏராளமாக நீர் தந்திருக்கிற அனைத்தையும் நாங்கள் எங்களோடு வாழ்கிற சக மனிதர்களுக்கு செய்கின்ற நன்மையால் திருப்பித் தருவதற்கான சக்தியை எங்களுக்கு நீர் தந்திருவீராக. ஒவ்வொரு முறையும் நாங்கள் அடி எடுத்து வைக்கிற பொழுது, எங்களது இயக்கத்தை துவங்குகிற பொழுது, அதன் அடிப்படையாக இதோ நான் அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன், இலவசமாக கடவுள் எனக்கு அனைத்தையும் தந்திருக்கிறார், அதை என் சக மனிதனுக்கு தர வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக நாங்கள் கொண்டு வாழ்வதற்கான சக்தியை அம்மையே அப்பா இறைவா எங்களுக்கு இடைவிடாமல் தருவீராக. இதோ இந்த வேளையிலே நாங்கள் தருவதற்கு தயங்குகிற பொழுது, பிறருக்கு கொடுப்பதற்கு இருமுறை சிந்திக்கிற பொழுது, ஏன் தர வேண்டும் என்று வினா எழுப்புகிற பொழுதுதான் இதோ எங்கள் வாழ்க்கை பிறருக்கு சூன்யமாகி விடுகிறது, எங்களது வார்த்தை பிறருக்கு சூன்யமாகி விடுகிறது. இதோ இனி ஒருபோதும் எங்களிடமிருந்து புறப்பட்டு வருகிற எதுவும் பிறருக்கு சென்று சேருவதற்கு தடையில்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை எங்களுக்கு நீர் அமைத்து தருகிறார். இதோ இந்த வேளையிலே இத்தகைய தடைகளை ஏற்படுத்துகிற மனிதர்களுக்காக வேண்டுகிறோம். இதோ துன்புறுகிறவர்கள், வறியவர்கள், வாழ்வு இழந்தவர்கள், இதோ நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள், அநீதியால் அக்கிரமத்தால் வதைப்படுகிறவர்கள், இன்னும் போர்க்களங்களிலே கொலை உறுகிற போராளிகள், எந்த தவறும் செய்யாமல் நடக்கின்ற யுத்தத்திலே உயிர் துறக்கின்ற அப்பாவி மக்கள் அத்தனை பேருக்காகவும் வேண்டுகிறோம். அம்மையப்பனே இறைவா, நாங்கள் உழைத்து இதோ நீர் விரும்பியபடி இந்த உலகை மாற்றுகின்ற சக்தியை தந்திருக்கிறார்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.